கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோத
சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தியானம் முக்கனி யோகம் பக்தி ஞானம் என்னும் முக்கனியை இறைவா உனக்கு படைத்து வணங்க நான் கற்றுக்கொள்வேனாக. வாழை மா பலா ஆகிய மூன்றை முக்கனி என்கின்றோம். இவைகளுள் ஒவ்வொன்றும் தன்னளவு சுவையும் சத்தும் உடையது. பின்பு மூன்றும் சேருங்கால் சுவையிலும் உணவு சத்திலும் அவை பன்மடங்கு மேலோங்குகின்றன. கடவுளுக்கு படைக்க அவை முற்றிலும் பொருத்தமானவைகள். மனம் மொழி மெய்யாகிய முக்கனிகளை நாம் கடவுளுக்கு கொடுத்து விட வேண்டும்.
இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் இருவடியை கட்டு
சபரிமலைக்கு
கல்லும் முள்ளும்
காலுக்கு மெத்தை
சுவாமியே
ஐயப்போ
சுவாமி சரணம்
ஐயப்ப சரணம்
பள்ளி கட்டு
சபரிமலைக்கு
கல்லும் முள்ளும்
காலுக்கு மெத்தை
சுவாமியே
ஐயப்போ
சுவாமி சரணம்
ஐயப்ப சரணம்
பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பிரிய விவேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இரக்கம் வந்தவுடனே திருநறி பம்பையை கண்டிடுவார். சுவாமியே
கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
ஐயப்பா
பதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா. பகவான் சரணம்
பகவதி சரணம்
தேவன் பாதம்
தேவி பாதம்
பகவானே
பகவதியே
தேவனே
தேவியே.
பகவான் சரணம்
பகவதி சரணம்
தேவன் பாதம்
தேவி பாதம்
பகவானே
பகவதியே
தேவனே
தேவியே.
பகவான் சரணம்
பகவதி சரணம்
சரணம் சரணம் ஐயோ.
வணக்கம் அன்பர்களே. ஆனந்த விகடனில் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் எழுதி வரும் தொடரான அன்பே தவம் பகுதி 6 கேட்போம். அறிவறிந்த மக்கட்பேறு, அதற்கு என்ன பொருள்? அப்பூதி அடிகள் என்று ஒரு அடியவர் இருந்தார். அவர் திருநாவுக்கரசர் மீது பக்தி கொண்டிருந்தார். அவரை தன் ஆதர்சமாக ஆன்ம நாயகராக கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, தன் எல்லா குழந்தைகளுக்குமே திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்திருந்தார். அவர் சேவையாக செய்து வந்த தண்ணீர் பந்தல், அன்னதான சாலை எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசர் பெயர். இப்படி யாரை காலமெல்லாம் நேசித்தாரோ அந்த திருநாவுக்கரசரே அப்போதி அடிகளின் வீட்டைத் தேடி வந்தார். வந்தவருக்கு உணவு படைக்க வேண்டிய சூழல். தன் மகன் மூத்த திருநாவுக்கரசரை வாழை இலை பறித்து வா என்று ஆணையிட்டார். அந்த மூத்த குழந்தை, நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பெற்றேன் என்று நினைத்துக் கொண்டு ஓடியது. அதாவது, நல்ல அப்பாவும் அம்மாவும் ஆணையிட இந்த பணியை செய்யும் பேறு எனக்கு கிடைத்தது என்று கருதி வாழை இலை பறிக்க அந்த குழந்தை ஓடியது. போன இடத்தில் விபரீதம், அந்த குழந்தையை ஒரு விஷப்பாம்பு தீண்டிவிட்டது. உடலில் விஷமேறி உயிருக்கு போராடிய நிலையிலும் கூட அந்த குழந்தை தளரவில்லை. தான் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும், வீட்டுக்கு வந்த பெரியவர் உணவருந்துவதில் தாமதம் ஏற்படக்கூடாது என்று வாழை இலையை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பிறகு மயங்கி விழுந்தது. இதுதான் அறிவறிந்த மக்கட்பேறு. இதைத்தான் சேக்கிழார் பண்டு பழுத்த முதுமை முழுத்தவம் இந்த சிறிய உடலில் புகுந்ததோ என்று சொல்லுவார். ஒரு பெரிய முழுமையான தவம்தான் அந்த சின்னஞ்சிறிய உடலுக்குள் புகுந்திருந்தது. ஆக, தவ வாழ்வுக்கு உருவம், வயது, வாழும் ஆண்டுகள் காரணமல்ல, தவத்தின் முதிர்வுதான் காரணம். அது அமெரிக்காவில் ஒரு சிறு நகரம். அங்கே வசிக்கும் ஒரு குழந்தை தன் அப்பாவிடம் கேட்டது, அப்பா, உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? அப்பாவுக்கு அலுவலகம் செல்ல வேண்டிய அவசரம். குழந்தையின் கேள்வியை அலட்சியப்படுத்திவிட்டு போனார். மாலை வீடு திரும்பினார். அந்த குழந்தை அதே கேள்வியை கேட்டது, அப்பா, உங்கள் ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? அப்பொழுதும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. இரவு உணவு மேஜையில் குழந்தை திரும்பவும் கேட்டது, அப்பா, உங்கள் ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? அப்பாவுக்கு கோபம் வந்தது. ஏன் என் சம்பளத்தை கேட்கிற? உன் அம்மா கேட்க சொன்னாளா? அவளுக்கு என் சம்பளத்து மேல சந்தேகமா என்று சப்தம் போட்டார். அடி ஒன்றும் வைத்தார். குழந்தை அழ ஆரம்பித்தது. அப்பா தன் அறைக்கு போனார். அந்த இரவில் அவருக்கு உறக்கம் வரவில்லை. எழுந்து குழந்தையின் அறைக்கு வந்து பார்த்தார். அப்பொழுதும் குழந்தை உறங்காமல் அழுது கொண்டே இருந்தது. அப்பாவை பார்த்ததும் அதே கேள்வியை கேட்டது, அப்பா, உங்கள் ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? கண்ணு, ஒரு நாள் சம்பளம் $40 அம்மா என்று குழந்தையின் கன்னத்தை தட்டி கொடுத்தபடியே சொன்னார் அப்பா. $5 குறையுதப்பா என்றது குழந்தை. சத்தியம்மா, என் ஒரு நாள் சம்பளம் $40 தானம்மா என்று குழந்தையின் தலையில் கை வைத்தார் அப்பா. இல்லையப்பா, நீங்கள் உங்கள் சம்பளத்தை குறைத்து சொல்லுகின்றீர்கள் என்று நான் சொல்லவில்லை. என்கிட்ட நான் சேர்த்து வைச்ச பணம் $35 இருக்கு. நீங்க ஒரு நாள் முழுக்க என்னுடைய அப்பாவாக என் கூட இருக்கணும்னா நான் உங்களுக்கு தர வேண்டிய சம்பள பணம் $40 இல்லையா? அதுல $5 குறையுதுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். குழந்தையை கட்டியணைத்து கதறி அழுதார் அப்பா. ஒருபுறம் பெற்றோர்கள் இல்லாமல் குழந்தைகள், இன்னொருபுறம் பெற்றவர்களை வைத்து பராமரிக்காமல் கைவிடும் குழந்தைகள். இப்படி இருதரப்பட்ட தலைமுறைகளுக்கு மத்தியில் நாம் தடுமாறிக்கொண்டு இருக்கின்றோம். ஒரு பள்ளிக்கூடத்தின் காலை பிரார்த்தனை நேரம். மாணவர்கள் வரிசையாக வகுப்பறைக்குள் போய்கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்துக்குள் ஒரு ஒற்றை கண் உருவம் நுழைந்தது. ஒரு மாணவன் அந்த உருவத்தை பார்த்தான். ஐயோ, நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒத்தக்கண் ராட்சசி நுழைஞ்சிட்டா என்று சத்தம் போட்டான். மற்ற மாணவர்களும் அந்த உருவத்தை பார்த்துவிட்டு அலறி அடித்து ஓடினார்கள். ஒரு மாணவன் அந்த உருவத்தை நின்று நிதானமாக உற்று பார்த்தான். பிறகு கத்தினான், டேய், இது நம்ம மணியோட அம்மாடா. இப்பொழுது மாணவர்கள் அனைவரும் திரும்பி அந்த உருவத்தை பார்த்தார்கள். அதே பள்ளியில் படிக்கின்ற மணி என்ற மாணவனின் அம்மாதான் அந்த ஒற்றைக்கண் உருவம். காய்கறிகளை கூடையில் வைத்து தலையில் சுமந்து விற்கின்ற ஏழைத்தாய். பகலில், இரவில், வெயிலில், மழையில் காய்கறிகளை விற்று தன் மகனை படிக்க வைக்கின்ற ஏழைத்தாய். மணி தன் அம்மாவை பார்த்ததும் கோபம் கொப்பளிக்க கத்தினான். நீ எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்த? உன்னை அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு, செத்துப்போ. அம்மா அழுது கொண்டே போய்விட்டாள். அந்த ஒற்றை கண் மனுஷி இரவு முழுக்க அழுது கொண்டே இருந்தாள். மணிக்கு ரொம்ப திருப்தி. இனிம அம்மா பள்ளிக்கூடம் பக்கம் வரமாட்டா என்று மனதுக்குள் ஒரு நிம்மதி. காலச்சக்கரம் உருண்டோடியது. மணி நன்கு படித்தான், வளர்ந்தான், உயர்ந்த பதவி வகித்தான், வெளிநாட்டில் வேலைக்கு போனான். அங்கேயே அவனுக்கு குடும்பம் அமைந்து விட்டது. சொகுசான வாழ்க்கை, வேலை, குடும்பம், அம்மாவை மறந்தே போனான். ஒரு நாள் அவன் படித்த பள்ளியில் இருந்த பழைய மாணவர் என்ற முறையில் அவரை பாராட்ட அழைப்பு வந்தது. மணி ஊருக்கு வந்தான். பள்ளியில் பாராட்டையும் பதக்கத்தையும் மாலையையும் பெற்றான். பாராட்டு பெற்ற மகிழ்ச்சியில் பள்ளியை விட்டு வெளியே வந்தான். அவன் இருந்த பழைய வீடை தேடிப்போனான். பள்ளியிலிருந்து சற்று தூரத்தில்தான் அந்த பழைய ஓலை குடிசை இருந்தது. குப்பை மேட்டில் இருந்த அந்த ஓலை குடிசை. அவன் குனிந்து உள்ளே போனான். நல்ல குமிருட்டு. ஒரு விளக்கு அணைகின்ற நிலையில் காற்றில் ஆடி ஆடி எரிந்து கொண்டிருந்தது. அங்கே ஒரு மூலையில் கிழிந்த கோரைப்பாயில் ஒரு முதிய உருவம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க படுத்து கிடந்தது. அவன் அந்த மெல்லிய விளக்கு வெளிச்சத்தில் உற்று பார்த்தான். மூச்சு வாங்க படுத்திருந்தது மணியின் அம்மாதான். அவள் கையில் ஒரு காகிதம், மகனுக்காகவே எழுதிய கடிதம். மணி அதை பிடுங்கினான். மெல்லிய விளக்கொழியில் அதை படித்தான். மகனே மணி, என் கண்மணியே, நீ நன்றாக இருக்கின்றாயா? இப்படி கேட்கக்கூட எனக்கு உரிமையில்லை. நீ நம் ஊர் பள்ளி விழாவுக்கு வருகின்றாய் என்று கேள்விப்பட்டேன். ஒருபோதும் அங்கு வந்து உன்னை அவமானப்படுத்தக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றேன். மணி, நீ எப்பொழுதும் என்னை வெறுக்கின்றாய். ஆனால் இந்த அம்மா எப்பொழுதும் உன்னோடுதான் வாழ்கின்றாள். உனக்கு கடைசியாக ஒரு செய்தி. நீ பிறந்து சில நாட்கள் தான் இருக்கும். ஒரு விபத்தில் உன் ஒரு கண் போய்விட்டது. அப்பொழுது இந்த அம்மா துடித்த துடிப்பு கொஞ்சமல்ல. மருத்துவர்களின் கால்களில் விழுந்து மன்றாடினேன். என் மகன் மணி ஒரு கண்ணோடு இந்த உலகில் வாழ முடியாது, வாழவும் கூடாது. அவனுக்கு இரண்டு கண்களும் வேண்டும். அதற்காக என் கண்ணில் ஒரு கண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் என் உயிரை கூட எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினேன். மகனே மணி, என் கண்மணி ஒன்றை எடுத்துத்தான் மருத்துவர்கள் உனக்கு பொருத்தி இருக்கின்றார்கள். அந்த கண்மணி வழியே இந்த அம்மா எப்பொழுதும் உன்னோடுதான் வாழ்கின்றாள். உன்னிடமிருந்து விடைபெறும் அம்மா என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இப்படி எத்தனை மணிகளை சமூகம் பெற்றிருக்கின்றது. அவர்கள் எப்பொழுது கண்மணிகளாக மாறுவார்கள்? எப்பொழுது கண்ணின் மணிகளாக அப்பாவையும் அம்மாவையும் பேணுவார்கள்? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வீட்டில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
ஹரியும் ஹரனும் மகிழ்ந்து பெற்ற செல்வநாமவல் ஆதி பராசக்தி மகிழ் மைந்தனாமவன் இணையிலாத தெய்வமவன் இன்பமளிப்பவன் ஈடில்லாத சபரிமலை வாழும் எங்கள் ஐயப்பன் அருமை சோதரன் எங்கள் ஐயப்பன் ஏறுமையில் வேலவனின் அருமை சோதரன் எங்கள் ஐயப்பன் எங்கள் ஐயப்பன்.